எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, முதிய 10 கட்டளைகளுக்காக விசேஷமாக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். இது ஒரு மனுஷனுடைய எண்ணத்திலிருந்து வந்ததல்ல, மனுஷனுடைய ஆலோசனைப்படி பிறந்ததும் அல்ல, அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்கார்ந்து இதை ஃபார்முலேட் பண்ணவும் இல்லை. சுவாமி, நேராக உம்முடைய வெளிப்படுத்தல் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு மோசையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த ஆசீர்வாதமான 10 கட்டளைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவர் தாமே உம்முடைய மக்களை நீர் பல விதங்களிலே ஆசீர்வதிக்கிறீர். அதில் முக்கியமான ஆசீர்வாதம் உம்முடைய கட்டளைகளை நேரடியாக அவர்களுக்கு தாசன் மூலமாய் கொடுத்து அதன்படி அவர் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளும்படியான ஒரு கைட்லைன்ஸாக தருகிறீர். மக்கள் நன்றி சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த 10 கட்டளை முற்றிலுமாக வாழ்க்கையில் அப்பியாயப்படுத்தி உள்ள கருவை செய்யுங்க. இந்த நாளிலிருந்து நான் 10 கட்டளை சிந்திக்கிற போது ஆபியானவர் தாமே நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு கூட பேசிட்டோம். கடவுள் இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஒரு கிறிஸ்தவர்களை சொல்லிக்கொண்டாலும் சம்டைம்ஸ் லார்ட் வி ஆர் ப்ராக்டிக்கல் ஏத்தியிஸ்டாக வாழ்கிறோம். வாயிலே ஒருவேளை கர்த்தரை நம்புகிறோம் என்று அறிக்கையிட்டாலும் பாடல்கள் பாடினாலும் உண்மை வர்ஷிப் பண்ணாலும் என்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்கும்போது சாமி கடவுளே இல்லாதது போல நான் வாழ்கிறோம். ஆண்டவர் தாமே என்னுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு தொடர்ந்து நீங்கள் பேசுங்க. ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு கூட இடைப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. We're going to start the first commandment. What is the first commandment? என்ன என்று வேற தேவன் இல்லையா? தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்க? என்னையின்றி
உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க.
என்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாரு. What does it mean? சும்மா அப்படி as you look at it at the surface level, what do you understand by this first commandment?
There are so many gods around.
There are so many gods around, right? So God has taken for granted there are already gods around us, right? To say there are no more gods is not true at all. God is saying there are so many gods. Vere devargal undarku vendam solumbodhu you don't have any more gods before me. That's a word that is used. Sorry. Having said this, I'm going to write a sentence on the board. You're going to tell me whether it's theologically correct or wrong, okay? There's no praise, because very simplest of questions I have asked. Ten commandments, right? 10 commandments is given for the salvation of Israel. Is it a right sentence or a wrong sentence? Does it have any theological problem or is it okay? Is it theologically acceptable? How many of you say? No. Take it as it is given there, right? Don't change any words as per your choice. Whatever is given there, right? You got to tell me, look through it, meditate upon it, reflect on it, tell me whether theological correct or not.
True.
Okay. How many people say true? 1, 2, 3. இப்போ மூணு பேர் தான் எஸ் சொல்லிருக்கீங்க. நடுவாந்தரெல்லாம் கிடையாது, நோ நியூட்ரல் இருக்கு.
Number 1, you know the Matthew 5th chapter, what is it?
Seven starts with 5th chapter, 6th chapter, and 7th chapter, right? Goes for 3 chapters. Beatitude is given, right? Beatitude and another?
Malai Prasangam.
மலை பிரசனில் இயேசுவாமி சொல்லிக்கிட்டே வர என்னது சமாதான பொருள் பாக்கியவான்கள் அவருடைய புத்திரன பொருள் டேஷ் டேஷ். The same question can be asked here also. Is the beatitude of Christ given for the salvation of the disciples? Same related, both are related, right? எப்படி பழைய ஏற்பாட்டில் வந்து 10 கட்டளையோ அதே மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட்ல the beatitudes are equal to the 10 commandments of the Old Testament. The same question can be asked for both. என்னது? Are they given for salvation of the New Testament believers? Okay. If you follow the beatitudes, will you be saved? If you follow the 10 commandments, will you be saved? Answer is no. Absolute no. What happens is, this is what you understand. When was the law given to these people? 10 commandments. Context.
When they were in the wilderness.
They were already in the bondage or out of bondage?
Out of bondage.
That means what?
They're already saved.
They're already out of Egyptian bondage. That is out of bondage to sin, we can say. After they are saved, the law was given. What does it mean? Then what is the role of law?
It's a guide.
It is not for the redemption. It is to regulate their lives. As Anthea said, we can say guide. See, you got to understand and fix in the back of your mind. By adhering to the law of 10 commandments, nobody is going to be saved. That means, if you're going to adhere to the 10 commandments, Gandhiji in a sonarna, இது வந்து இதுவே தேவை கிடையாது, ஏசாமியே தேவை கிடையாதுன்ட்டார். எது தேவை?
சர்வனத
மவுண்டே போதுன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ டோன்ட் வாண்ட் அ சேவியர், ஐ டோன்ட் வாண்ட் அ கமாண்டர் இன் சீஃப், ஐ ஓன்லி வாண்ட் அ கமாண்ட்மெண்ட்ஸ். கமாண்ட்மெண்ட்ஸ் இன் தெம் செல்ஸ் கே நாட் சேவ் அ மேன். யூ கட் அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் தியோலாஜிக்கல் ட்ரூத், ஓல்ட் அண்ட் நியூ. இஃப் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு சேவ் அ மேன், ஹூ இஸ் நாட் ரிக்வயர்ட்? யார் தேவை? காட் இஸ் நாட் ரிக்வயர்ட், ரைட்? ஸோ ஐ கேன் சிம்பிளி ஃபாலோ அ 10 கமாண்ட்மெண்ட்ஸ் காந்திஜி சார், தென் வீல் ஆல் கோ டு ஹெவன். தட் இஸ் நாட் ட்ரூ. ஹூ டைட் ஆன் த கிராஸ்? இட் இஸ் நாட் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் டைட் ஆன் த கிராஸ் ஃபார் மீ, இட் இஸ் மை கிரைஸ்ட். That the commander in chief. So the commander in chief is the ultimate importance. You got to understand this before you start going to the
team. Commandments,
the 10 commandments?
10 commandments in the poor, Jesus had not died on the cross, but he lived.
Yeah, Jesus was not died on the cross. Yes.
At that point,
just in order for better understanding. Let us forget it for the New Testament. Old Testament, the commandment, if God had given the commandment before the Egyptian liberation from Egypt, then we could argue by saying 10 commandments set them free.
But it's about sin now. In the desert, there was sin.
That is what. Now, the gate was given all the more necessary because how to gate their life, but still people sinned. To regulate the life of the New Testament, Old Testament believers. Same thing applies here also, because you got to understand this basic truth. Because if you read one word, Romans 10:4,
Christ is the culmination of the law.
Christ is what?
Culmination of the law.
And that,
so that there may be righteousness for everyone who believes.
What does it mean? என்ன சொல்றார் பவுல்? கிறிஸ்து இஸ் தி கல்மினேஷன் ஆஃப் தமிழ் என்ன பாசிங்க?
கிறிஸ்து இஸ் தி எண்ட் ஆஃப் தி
லா. தட் மீன்ஸ் வாட்?
ஹி ஹஸ் broken the law.
கிறிஸ்து இஸ் தி கல்மினேஷன் ஆஃப் தி லா. அஸ் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் சேஸ் கிறிஸ்து இஸ் தி எண்ட் ஆஃப் தி லா. தட் மீன்ஸ் லா நோ லாங்கர் ஹஸ் எஃபெக்ட் ஆன் தி நியூ பிலீவர்ஸ். அது இன்னொரு கலாத்தியர் எபேசியர்
கலாத்தியருடைய எக்ஸாக்ட்லி யூ ரீட் கலேஷியன்ஸ் ஜெசி read that 332
so the law was our guardian
the law was our guardian
until Christ came
until Christ came
that we might be justified by faith
what does it mean the greek word for the guardian is what you know pedagogue it actually means old testament used new testament time la kristava kristavudile ella veetlayume vande there are two kinds of people servants one servant vandu household vela la seiyathukku or servant group irupanga innor servant vela enna na pillingala school kondu poi kondu varanum adha avanga vela they got pedagogues that means the word that is translated here is guardian yara translation vechirukinga vera translation edha 324 any other translation other than easier maybe right any other translation you have other than NIV King James Version? No. Nobody's having anything. Okay. So, guardian means, that is the school master of Christ. Right? Now, there is a law function used. So, law function is what? Law function is what?
To protect,
to guide.
No. What is the law's function here by the two terminology he uses? The law is what guardian, it takes you where?
Lead us to Christ.
Leads to Christ. எப்படின்னா பெடகாக்கள் சொல்லக்கூடிய அந்த வேலைக்கார ஸ்லேவனுடைய வேலை என்னன்னா பிள்ளையை கொண்டு போய் கிளாஸ் ரூம் டீச்சர்கிட்ட விட்டுணும் அதோட வேலை முடிஞ்சு போச்சு ஒன்ஸ் ஹி டேக்ஸ் ஓவர் த பாஸ்டர் டேக்ஸ் ஓவர் த சைல்ட் டு டீச் சேம் அப்ளைஸ் டு த லாயர் த லா வந்து என்ன வேலைன்னா அத்தனை கொண்டு போய் விசுவாசியை கொண்டு போய் ஏசாமி விட்டு விடுறது தான் லாவோட வேலை லா கேனாட் சேவ் எ மேன் லா கேனாட் டீச் எ மேன் லா கேன் ஓன்லி லீட் யூ டு கிரைஸ்ட் தட் இஸ் த லா தட் இஸ் வாட் இஸ் சே மார்ட்டின் லூத்தர் சேட் ஜஸ்ட் அஸ் மதர் கோஸ் டு த கிரேடில் வாட் நோ யூ இன் கம்ப்ளீட் ஐ ஹவ் பீன் ரிபீட்டிங் யூ செவல் டைம் த ஜஸ்ட் அஸ் அ மதர் கோஸ் டு த கிரேடில் டு ஃபைண்ட் த பேபி You and I go to the Bible to find
Christ.
That's it. That means, our role in the Bible's role in the Bible to point us to Christ. That is the role of the Bible. Salvation is not in the Bible. Salvation cannot save you. If that is true, then Gandhiji is okay. Radha Krishnan is okay. All the Hindu thinkers in this world, teachings are not taught. What do you mean? Anything a teacher or thing do not teach. எங்களுக்கு டீச்சிங்ஸே போதும்ன்றான் இஃப் தட் இஸ் த கேஸ் தென் இந்த பைபிள் இஸ் டெரிபிளி மிஸ் அண்டர்ஸ்டுட் பை திஸ் பீப்புள் பிகாஸ் ஓல் கிறிஸ்டியானிட்டி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் வாட் இஸ் தட் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் பேஸ்ட் ஆன் கிறிஸ்டியானிட்டி பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் பட் ஆன் த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் திஸ் பிரின்சிபல் யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் கிறிஸ்டியானிட்டி டஸ் நாட் ரிவால்வ் அரவுண்ட் அ பிரின்சிபல் It revolves on the person of Christ. So, Jesus Christ is the ultimate focal point of Christianity. Christvathiyukku dooram podinga, the whole thing will come down like a pack of cards. It cannot be set up by any other religion. Hinduism, Islam and all the major religions of the world, they are all centering around principles. Christianity is the only religion centers around the person of Christ. That's what our Hindu thinkers have lots of problem with that, right? Not a problem. So, you know, don't forget this house. If you want to understand between the law and the grace, kirubaikum laaka kattalaikum kattamilayana potrukku nyaya pramanathirukum. Nyaya pramanathukum kirubaikum ullu vithyasathe yara kettaana 324 Galatians is the best words you can quote. எப்படி வந்து அந்த காலத்தில் ஒரு ஸ்லேவுடைய வேலை கொண்டு போய் பிள்ளைய ஸ்கூல் டீச்சர்கிட்ட சேர்க்கிறதோ அதே மாதிரி லா வந்து எனக்கு வந்து பாவம் சொல்லாவிட்டால் பாவம் இன்னைக்கு என்னன்னு தெரியாது நான் கேட்குறேன் அதில் போட்டிருக்கு பொய் சொல்ல அது இருப்பாங்க ரைட் அது மூலமே என்ன அறிஞ்சிக்கிட்டோம் த லா வாட் த லா டெல்ஸ் அஸ் பொய் சொன்னால் தப்புன்னு சொல்லுது சரி பொயில் சொல்லாமல் இருக்கிறது தகுந்து விமோஷனை என்னது Love never talks about anything. Vibhachanam seyyadirupoyaga. Right? Lord tells me, உபச்சாரப்படும் தப்புன்னு சொல்றது ரைட்டு. அதுலேருந்து எப்படி நான் தப்பிக்கிறது? தட்ஸ் நோ சொல்யூஷன். Old Testament only talks about do this and don't do this. But it doesn't tell me how can I overcome this. That is the New Testament takes over. இப்போ கடைக்கு போய் ஒரு ரெண்டு கிலோ அரிசி வாங்கினான்னு சொல்கிறீங்க ஒரு பையன்கிட்ட, போடா அப்போ வாங்கி நான் நின்றுங்கிற என்ன கொடுக்கணும் அவன் கையில்? காசு கொடுக்கணும். வாங்குறதுக்கு தேவையான விலை அவனுக்கு தரப்படவில்லை. அதே தான் விபச்சாரம் செய்யாதிருப்ப கட்டளை சொல்கிறது, செய்யாதிருக்கிறது பலன் வேணுமே, அவனால் சொந்த சக்தியில் முடியாது, என்ன செய்யறது? அதனால தான் ஆவியானவர் கொடுக்கப்படுறான். நியூ டெஸ்டமெண்ட் ஆவியான உள்ள வந்தவொடனே வீ கெட் ஸ்ட்ரென்த் டு டூ வாட் த லார்ட் வாண்ட் மீ டு டூ. தட் இஸ் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் லாக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் லாக்குள்ள பேசிக்கான டிஃப்ரென்ஸ். த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் டெல்ஸ் அஸ் டோன்ட் டூ திஸ் டோன்ட் டூ திஸ் டோன்ட் டூ திஸ் டோன்ட் டூ திஸ் பட் டசன்ட் டெல் மீ ஹவு கேன் ஐ நாட் ஹவு கேன் ஐ கெட் ஓவர் திஸ். நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆவியானவருக்கு இத்தேவையான பலனை தந்து அவர் நமக்கு இந்த காரியத்தை அவருக்காக செய்யக்கூடிய கிருபை செய்கிறார். William Temple writes beautifully in one of his books. He said, if you ask me to write like Shakespeare, or King Lear or Macbeth, tragedies of Shakespeare, if you ask me to write King Lear or Macbeth like Shakespeare did, I can do this. Only Shakespeare can do this. If you ask me to live like Jesus Christ, I can't do it. Only Jesus can live like that. Then he says, if the genius of Shakespeare gets into my bonnet, into my head, then I can write like Shakespeare. The same way, if the spirit of Jesus gets into my head, then I can live like Jesus. கட்டளைகள் மட்டுமே கட்டளைகள் சொல்லுகிறது சாந்திஷன மாதிரி டெல்ஸ் மீ வாட் இஸ் சின். அவ்வளோதான், தட் ஸ்டாப்ஸ் த. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாய், ரைட்? எல்லாம் கரெக்ட் தான். பட் ஹவு கேன் ஐ எஸ்கேப் திஸ் ஐ ஹவ் அ டெண்டன்சி டு கமிட் சின் ஆல் த டைம். அந்த அதுலேருந்து மேற்கொள்ளும் பலன் யாத்துறதுனா திஸ் இஸ் வெர் த ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் இன் டு ப்ளே. தட் இஸ் அ நியூ டெஸ்ட்மெண்ட் டாக்ஸ். பட் நாட் ஓன்லி டெல்ஸ் அஸ் வாட் யூ ஷுட்ன் டூ, இட் ஆல்சோ கிவ் த ஸ்ட்ரென்த் not to do certain things. That is the basic difference. Now, this is still not there.
Old Testament.
Yeah, exactly.
Tell me.
Like, New Testament, Holy Spirit, and Old Testament, like,
how
the people...
So, my question is, do you have Old Testament, Holy Spirit in the Old Testament,
yes,
or not?
We do.
What is the role of the Old Testament, Holy Spirit in the Old Testament, and Holy Spirit in the New Testament? Enadhu, what is the difference between Old Testament, Holy Spirit in the Old Testament, Holy Spirit in the New Testament? $2 price.
Holy Spirit was not always there in the person all the time, but in New Testament time was always there in the
Yeah person. You'll get $2 for Thanksgiving. So the basic difference you got to understand is, see, Psalm 51 edunga. After falling into sin, David's cry
innadu, do not take the Holy Spirit.
Very good. Vasi, just, yeah, dear Jennifer, Vasi. Psalm 51, after falling into sin with
Bathsheba, do not cast me from your presence or take the Holy Spirit from me.
See, why is he crying like that? உங்களுடைய சமூகத்தை விட்டு தராமல் பரிசுத்தாவை எடுத்துருந்து எடுத்துக்கொள்ள ஏன் அப்படி சொல்றான்னு
யோசிக்கிறீங்க?
Why? What is the context? What is he having at the back of his mind when he said, don't take the Holy Spirit from me? He is thinking of something else that happened. He saw happening in the past.
சவுல்
இடத்துல தேவன் கொடுத்த ஆவியோட வேறொரு ஆவி அவனுக்குள்ள வந்து போட்டு he saw it happening in Saul's life. The spirit of God has taken away from him, another spirit possessing him, right? அதை மனசுல வச்சுதான் சொல்ற, ஐயோ அப்பா அதை பார்த்தேன், ஏற்கனவே நடந்திருக்கு, தயவு செய்து ஆவியை எடுத்துடாதன்னு சொல்றான் சங்கீதம். நம்ம சகிதக்காரன் பாவம் செய்த பிறகு அவனுக்கு பயம் என்னன்னா ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போவாரோ. நியூ டெஸ்டமெண்ட்ல இட் நெவர் டேக்ஸ் த வே அட் ஆல். ஈவன் இஃப் யூ சின், வாட் ஹேப்பன்ஸ் டு த ஹோலி ஸ்பிரிட் இன்சைட் யூ when you fall into sin?
Still there.
No. Do not grieve the spirit. Dukkapaduvaan potru. Ulla ukkandirpaare, ayyoyo enna maa ivadi pantiye. Enna ya ivadi pantina. Or paattu onnadile enna maa ivadi pantiya. That is something. Andha maari. Illa, what I'm saying is, ulla ukkandha aaviyara enna seiraara. Every time you fall into sin, the Holy Spirit is saying inside of you, enna pa ibdi panta ni or pulla aandroda pillaya chappa. New Testament la that's not a problem at all. So New Testament la vandhi ipo ayyappa sollirken 60,000 na nam manasukulla flash ah varu naalukku appo ye aaviyana poittu poittu vandha 50,000 mara poittu poittu varna avar enna aavardhikadi agilatha paul alaga ibesikku mosra மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். மீட்கப்படும் நாள்ன்னா என்னது? டே ஆஃப் கன்சுமேஷன். When Jesus comes back into this world, அது வரைக்கும் ஆவியானவருக்குள்ள அவர் எப்படி வச்சுக்கணும்ன்றது உங்க வாழ்க்கையை பொறுத்தது. நல்லபடி வாழ்ந்தீங்கன்னா அவர் சந்தோஷமா இருப்பாரு. நீ இஷ்டமான வாழ்ந்தீங்கன்னா அவர் இருப்பாரு, துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பார். That is the New Testament teaching. Thanks, Jennifer. You will get to, konja later vandina you could have saved me $2. That's okay. We are happy to give it. Happy to give it. Okay. It's a difficult question. I'm glad she answered it. Okay. Now we will come back to the first commandment. I want to just again, I don't want to rush through the first commandment. It's such a valuable commandment. You know why the first commandment talks about God? Then it talks about all the other commandments. Why?
He's the creator.
Put God first.
Exactly. How many of you heard this author, Gator Man? Author Gator Man wrote a beautiful poem, which I always found of quoting. It's a poem about the present scenario where the world, it starts with this: the dentistry is painless, the bicycles are chainless, the carriages are horseless, many laws enforceless, the cookery is fireless, the telegraphy is wireless, the cigars are nicotineless, and the coffee, caffeineless. The oranges are seedless, the pudding cream is weedless, the college boys are hatless, the proper diet is fatless. The new motor roads are dustless, the latest steel is rustless, the tennis courts are swordless, the new religion is godless. It is so beautifully written. Is capturing the mood of the present day century, right? So, this is one of my favorite poems is only, you know, this is my favorite poem because with this poem tells exactly how the world has been moving in the direction of not only in a godless world, but in a godless world. God has been totally reduced to the topic of conversation. So man thinks that man can live without God. God is only an optional extra. See, in a context like this, Ten Commandments, God begins with God. Because if you all begin your life with God, then everything will fall into His place. You give God the due place, and you see everything will fall into your place. It's a basic, I will talk about my own experience, and that should be my experience of most of you anyway. But this is true. Now, what I'm going to say is this. First, I'm going to talk to you about the centrality. We're going to talk about the centrality of the commander-in-chief. We can say commander then, okay. Only gives the command. Centrality of the commander. Secondly, we talk about the challenges. Challenges to the commander. Yeah, no challenges. Do not have any other
gods.
There are so many gods challenging the supremacy of this Greek god, that is our god. Thirdly, the core of the command. The commander quorum sindhipo. We now going to talk about the centrality of the commander. Your life and my life and everybody's life, the core of your being should be God. If God is moved to the center of your life, to the circumference, your life is a disaster. When John Stott went to speak in a big gathering of young people in London, one Chinese student showed up and he was an atheist. Nera vandhi kettana, I don't believe in your God or in your Christianity. Tell me in one sentence what Christianity is all about. ஒரே சென்டென்ஸ் கிறிஸ்தவத என்னன்னு சொல்லு வள வள பேசாத கிவ் மீ ஒன் சென்டென்ஸ் வாட் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட் யூ நோ வாட் இஸ் தட் கிரைஸ்ட் வுட் லைக் டு மூவ் இன் டு த சென்டர் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் யூ ஷுட் மூவ் டு த சர்கம்ஃபரன்ஸ் இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டுட் திஸ் யூ அண்டர்ஸ்டுட் கிறிஸ்டியானிட்டி கிரைஸ்ட் வுட் லைக் டு மூவ் த சென்டர் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் You should move to the circumference. That is what Christianity is all about. That is the just one sentence Christianity, right? No, centrality. And as I told you, as author Gaither Man rightly said, we live in a godless world, right? Sometime back I told this. You know this Richard Dawkins? Another. பேர் யாரு கேட்டு வைங்க ரிச்சர்ட் ஹாக்கின்ஸ் நம்பர் ஒன் ஏத்திஸ் யூகே மேன் பிரிட்டிஷ் இஸ் ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஜுவாலஜி ப்ரொஃபஸர் செட் ஒன் ஆஃப் த பிரில்லியன் மைண்ட்ஸ் திஸ் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பிரில்லியன் இங்கிலீஷ் மைண்ட் ஸோ ஈ சேட் ஒன்ஸ் ஈ வாஸ் பீங் இன்டர்வியூட் ஆன் த பிபிசி பிபிசியில் இன்டர்வியூ பண்ணுறாங்க இன்டர்வியூ பண்ணுறது ஒரு விக்கெட் விக்கெட்னா டெப்யூட்டி பாஸ்டர் ஆஃப் அ சர்ச் ஈ வாஸ் இன்டர்வியூங் ஈஸ் செட் பால்ஸ் கத்தீட்ரல் பாஸ்டர் Very brilliant guy he must be. He was interviewing Richard Dawkins on the show. It was a live show. And he said, see, you Christians are dumb people. That's the way he talks. You Christians are dumb. You lack in intelligence. You lack in wisdom. You are like stupids. You don't know anything at all. So he said, how many people can quote 10 commandments with verbatim accuracy? You guys don't know that. Anybody can take chance? Okay, I'm glad. Now what I'm saying is, she said, so now you can't even the vicar, he came up with a counter question. He said, okay. You are right, Christians are dumb people. They don't know anything at all. They lack in intelligence, they lack in wisdom. They lack right now. Now, Ten Commandments, nobody knows. Let me ask you a question. What is your Bible? Atheist Bible. Atheistic Bible. Atheistic Bible is in the book.
Darwin's
Origin of Species, right?
Revolution.
Or Ketala. Origin of Species, can you give me the full title of the book? Richard Dawkins. You know what the full title of the book, Origin of Species? Origin of Species by means of natural
selection.
Doesn't stop there. The preservation of the favored race in the struggle of life. This is the full title. So, he was blinking like a cat. Richard Dawkins was blinking like a cat. Yeah, I know it is a long title. Oh my God, I can't get it. What is it? What do you say? Oh my God. He laughed his head off. Wicked. You call it, oh my God, you can't get it? See, he said, even to remember your atheist book, you need God to remind you of this. You know, this next day it came up into the papers, the English papers. This has been a terrible week for the atheist. Richard Dawkins, it happened, it's not kind of figment of my imagination. It happened. So what I'm saying is, even the so-called professed atheist need God's guidance even to remember his own book. You can't remember it. So this is the kind of world we're living in. Oh boy. Ah. It's okay. Now, we're going to talk about quickly. Turn with me to 3:11 Ecclesiastics. What about Vasana Vasi? Go further.
He has also set eternity
in their hearts.
Eternity
in where?
In their hearts.
What does it mean? He has put eternity in the hearts of the people. That means what? How do you understand this?
God.
See, to put it in the words of H.G. Wells, there's a God-shaped blank in each one's life. கடவுளாலே உருவாக்கப்பட்ட வெற்றிடம் ஒருவர் இருதயத்திலே உண்டா. You like it or not, like Darwin, you can repudiate it. With a clenched fist, you must punch it in the air and say there is no God. But the fact remains, your heart, you are denying your own heart. That is a God-shaped blank in each one's heart. Blaise Pascal, French mathematician, great scholar, and a theologian said, a God-shaped vacuum in each one of our lives. And the vacuum, எதை வச்சு நிரப்ப முடியும்? No money can fill it up. No educational qualification can fill it up. No kind of social status can fill it up. You can be president of the United States. You can be the king of the world. But still, the vacuum is still a vacuum. Only thing that can fill up the vacuum is God himself. Because God shaped eternity. That's what, don't forget this verse, please. When you argue with somebody who doesn't believe in God, all this stuff will definitely help you. Definitely you can quote Richard Dawson, particularly the poem of his. If you can quote, that will be wonderful too. So 3:11, God has put eternity in each one of his heart. You like it or not, there is a longing in each one's heart to know God. That is there in each. That's why man is still looking. How many people in the world believe in God in general? How many percentage? Approximately.
35%?
Huh? 75%? 82 or 70%?
No.
Yeah, more or less almost there. 85% people believe in God. All the time. Of course, God is defined according to their own cultural understanding of God. The fact remains is they believe that there is a God. 80% of the world population believe in God. Not for nothing, because there is already an eternity fixed in each other's heart, right? The centrality of God, right? Plato, Greek philosopher, once said, we can forgive a child who is afraid of the dog. Or koranda vandu irutta paathu bayapadana, we can forgive her, right? Because she's a child. But it cannot understand this tragedy that men are afraid of the light. See? He's a scholar, he's maybe not a Christian, but he's saying, so koranda vandu irutta paathu bayapadana nyaya irukku. பெரியவங்க வந்து எதை பார்த்து பயப்படுறாங்களா? லைட்டை பார்த்து பயப்படுற. என்ன பார்த்துல அந்த லைட்டில், அந்த லைட்டு மேலே இருக்கிற லைட்டை பார்த்து பயந்தீங்கன்னா உங்களுக்கு எதோ பிரச்சனைன்றாரு. If you are all afraid of the light, LIGHT, then you have a problem. You have a real problem, right? It's exactly the point. The point is, now, let me ask one question. ஓவர் கிவ்ஸ் ஆன்சர் ஐ கிவ் $5 ப்ரைஸ். எனக்கு கவலைப்படாதீங்க, ஜெனிஃபர் கிட்ட $5 வாங்கி கொடுத்துருவேன், ஒரு $2 பாக்கி
இருக்கும்.
I'm not going to repeat the question. I tell you only once. Be attentive. Don't ask me twice. If you ask me twice, you are disqualified automatically. Okay. Question is this. People reject God. People reject God for what reason? எதற்காக மக்கள் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே சொல்லுகிறார் கடவுளை நிராகரிக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லுகிறார். இது வந்து சும்மா பைபிள் ஸ்டடிக்காக கேட்கல.
கிரைஸ்டா இல்ல ஜஸ்ட் இன் ஜெனரல் காட்.
கிரைஸ்ட் இஸ் காட் ரைட். கிரைஸ்ட் இஸ் காட் இன்கார்னேட் ரைட்.
அதர் ரிலிஜியஸ் பீப்பிள் தே
ரிஜெக்ட் கிரைஸ்ட். இல்ல இஸ் ஏ ஜெனரல் லெவல் காட் என்ன சொல்ல. Number one understanding is because we are all Christians, we are talking about Christianity. Now let us say why Christianity is being rejected by God, by people today. This is something very serious question you got to understand. Because if you listen to all Ravi Sagaraya's tapes, so these people are all great scholars, they dug into the Bible from cover to cover, come up with an answer. The answer is very simple. People, Bala gets $5, what you said is right. Because people reject, you got to tell people, the reason I'm saying all this because we live in an apologistic world. People are asking all the time questions, why people reject Christ. Very simple answer, we will come to the, because I know time to go into the text anyway. We're going to take it up next week, it's in John chapter 3 verse 19-21. So what I mean, well, now we have no time to go into the detail. Exactly. Man rejects God not for intellectual reasons, but for moral reasons. Didn't another thought.
The morality of the religion.
Man does not reject God because there is no evidence. That is not true because the world is full of evidences of God. When you look at the world around you, look at up in the sky, oh, there are plenty of evidences, right? Open for man. There is a God. Then why did he reject God? Not because he doesn't love enough evidence. Bertrand Russell was asked, he's a mathematician, he's a number one atheist. He was asked, why didn't he believe God? He said, when I get to heaven, if God is going to ask me the question, why did I not believe him? நான் பரலோகம் போன பிறகு கடவுள் பார்த்து அவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் போறாரு தெரியல. நான் போயிட்டாலே கடவுள் என்னை பார்த்து ஏன் பா என்ன நம்பலன்னு கேட்டார்னா, ஐ வில் டெல் ஹிம் பிகாஸ் you did not give me enough evidence. Now, clearly the most evidence is there. Oh, disastrous. Disastrous lie it is, right? The world is full of evidences that God exists, right? கடவுள் இருக்கிறதுக்கு வானம் 19 சங்கீதம் ஒண்ணு என்ன ஆகாய விரைவே மகிமையை வெளிப்படுத்துகிறது சொல்லுகிறார் சங்கீதக்கார். Right? There are so many, your eyes you can open and see how God's evidence is everywhere, it is there all the time, right? So essentially God is there. See, it is not for intellectual reasons man rejected God. You've got to understand, it is purely for moral reasons. One last point, I want to conclude with this. Aldous Huxley is another atheist. In an interview on the television, on the radio, he said these words. He said, they asked him, why don't you believe in God? He said, as Mala put it slightly differently, he said, I did not believe in God because if I believe in God, he will interfere with my
sexual morality.
Sexual mores. It is pronounced as mores. That means sexual urge. My complex, my desire to lust. இது வந்து என்ன பண்ணுவாரு, இது தப்புப்பா சொல்லுவார். நீ வந்து இப்படி செய்ய தப்பு, இது நல்லதில்லை, இப்படி தான் வாழணும் அப்படி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அப்படி இப்படி கடவுள் என் வாழ்க்கையில் என்னை வந்து அப்படியே விட்டுரு, நான் இஷ்டமாக வாழ்வேன், எதனா செய்வேன். சி, திஸ் இஸ் வாட் இஸ் ப்ராப்ளம். பிகாஸ் ஆஸ் ரவிசேகர் ஹஸ் பாயிண்ட் அவுட் அண்ட் வீல் கம் டு த டெக்ஸ்ட் லேட்டர் மேபி next week or week after next. You see here, once a man wants his sexual freedoms, he doesn't want a God there. He doesn't want God to interfere in his freedom. He wants freedom. But he said, but that is what after sex he has written, man's only highest urge is the sexual urge, right? And the urge when they are complete freedom mode enjoy pannuna, God should be left out of the picture. If he is there, he always interferes. So shut him out of your life, then your life is on your own. You are the master of your life, you're the captain of your soul. As Hensley rightly pointed out, right? Okay, I'll stop right here. We are not through, we are only half through, half of this. We'll come to the next week. Thanksgiving is coming. Last year we gave you a leave. Do you want it this year or what? Whichever way you like it. If you want to have next day is a Thanksgiving day,